الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر.
السلام عليكم ورحمة الله وبركاته.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த வேதமாகிய அல் குர்ஆனிலே நமக்கு அருள் புரிவானாக. இதை ஓதி நம்பிக்கை கொண்டு இதன்படி செயல்படக்கூடிய நல்ல மூமின்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே இந்த வேதம் யாருக்கு சாட்சி சொல்லுமோ, யாருக்கு சாதகமாக சாட்சி சொல்லுமோ, அந்த மக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல் குர்ஆன் யாருக்கு எதிராக பாதகமாக சாட்சி சொல்லுமோ, அந்த துர்பாக்கியவான்களில் இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து வருவானாக. தொடர்ந்து சூரத்துல் பக்கராவில் இருந்து நாம் படித்து வருகிறோம். அதில் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 123 வசனங்களுக்குரிய ஒரு சுருக்கமான விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் 124 வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَن طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ.
غَنِيَّتُكُمْ وَلِلَّهِ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى يُذْكِرُهُ கிறிஸ்தவர்களுடைய அந்த நிலைப்பாடு, அவர்கள் எப்படியெல்லாம் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை புரட்டினார்கள், பொறாமையின் காரணமாக இந்த இஸ்லாமை ஏற்க மறுத்தார்கள், தாங்கள் நேர்வழியின் பக்கம் வர வேண்டும், ஆனால் அதற்கு பதிலாக இந்த நேர்வழியை கொண்டு வந்த நபியையே தடம்புரண செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள், எப்படியெல்லாம் அதற்கு பேரம் பேசினார்கள் என்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்தபோது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அச்சுறுத்தலுக்கும் அறிவுரைக்கும் மாறி மாறி சில நேரங்களில் அச்சுறுத்தலாக பேசுகிறான், சில நேரங்களில் அறிவுரையாக அந்த மக்களுக்கு நீங்கள் நேர்வழியின் பக்கம் வந்துவிடுங்கள் என்று சொல்லும்பொழுதுதான் முந்தைய அந்த வசனங்கள் 123 வசனங்களிலே அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து நேரடியாக இஸ்ராயலின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் உங்களை எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தினான், மறுமையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த நேர்வழிக்கு வந்து விடுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய அழைப்பை முந்தைய 2 வசனங்களிலே பார்த்தோம். இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், இந்த வசனம் எப்படி முந்தைய வசனங்களோடு தொடர்புபடுகிறது என்றால், இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி சொல்கிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் நபி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதுக்குண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ரவேலர்களுடைய நபிமார்கள் எல்லாம் இந்த இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளிலே வந்தவர்கள் தான். இப்ராஹிம் நபியுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசுகளில் வந்தவர்கள் தான். அடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களே, அவர்கள் எதில் வந்தவர்கள்? அவர்களும் இப்ராஹிம் நபியுடைய வாரிசிலே வந்தவர்கள் தான். அவர்களுடைய மகனார் இஸ்மாயிலுடைய அந்த பிள்ளையிலிருந்து. இப்ப அல்லாஹு தஆலா இப்ராஹிமை பற்றி ஒரு பிரஸ்தாபித்து ஒரு விசேஷமாக நீங்கள் பேசுகிறீர்கள்வா, அந்த இப்ராஹிம் எப்படி இருந்தார் என்பதை அந்த யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா பல இடங்களிலே ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகிறார். அதில் ஒரு இடம்தான் இந்த இடம். அப்ப இப்ராஹிம் நபியை பற்றி சிலாகித்து அவர்களை பற்றி உயர்வாக சொல்லப்படக்கூடிய இந்த குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ஏன் நம்பக்கூடாது, இந்த குர்ஆனை கொண்டு வந்த இந்த தூதரை ஏன் நம்பக்கூடாது? ஒருவர் தூதர் என்றால் அவர் முந்தைய தூதரை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும், முந்தைய தூதரை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். உண்மையான தூதர்கள் ஒரு தூதர் இன்னொரு தூதரை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார், ஒரு தூதர் இன்னொரு தூதரை அங்கீகரிக்கக்கூடியவராக இருப்பார். தூதர்களுடைய மார்க்கம் எல்லாம் ஒரே மார்க்கம் தான், அவர்களுடைய அந்த மார்க்கத்துக்கு இடையிலே எந்த கொள்கைகளுக்கு இடையிலே எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஷரியா சட்டங்கள் சிலவற்றிலே ஏதாவது மாற்றங்கள் இருக்கும், அமல்களிலே ஏதாவது மாற்றங்கள் இருக்குமே தவிர அந்த கொள்கையிலே மில்லத்திலே எந்த விதமான மாற்றமும் இருக்காது. எனவேதான் அல்லாஹு தஆலா வத்தபி மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மில்லத்தை கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் நபியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகிறார். இப்ப இந்த இடத்துல முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை முதன் முதலாக அல் குர்ஆனிலே இங்கே ஆரம்பிச்சார். நம்ம அல் குர்ஆனுடைய தர்தீபே திலாவதி ஓதப்படக்கூடிய அந்த வரிசை முறைப்படி இரண்டு வரிசைகள் இருக்கின்றன. ஒன்று அல் குர்ஆன் இறக்கப்பட்ட வரிசை, அல் குர்ஆன் இறக்கப்பட்ட வரிசை, இன்னொன்று அல் குர்ஆனை ஓதுகின்ற வரிசை. அப்ப அந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு முதன் முதலாக இப்போது கூறப்படுகிறது. அப்படி கூறப்படும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி உயர்வாக பேசுகிறார், நபியே அந்த நேரத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். குர்ஆன்ல பெரும்பாலும் அதாவது ஒரு 190 இடங்கள் வயிர் என்று எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, இர் அந்நேரம், அப்ப அதற்கு முன்னாடி உஸ்குர் நினைவு கூறுவீராக என்ற ஒரு அரபி வெர்பு பதம் அங்கே மறைந்திருக்கும். வயிர் நீங்கள் நினைவு கூறுங்கள், எதை நினைவு கூறுவது, இப்தலா இப்ராஹிம ரப்புஹு, இப்ராஹிமை அவருடைய இறைவன் சோதித்ததை நினைவு கூறுங்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி பேசப்படக்கூடிய இந்த இடத்துல முதல் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான், இப்ராஹிம் நபியை அல்லாஹு தஆலா சோதித்ததை கொண்டு ஆரம்பிக்கிறார். சரியா, அவர்களுடைய அழைப்பு பணியின் கட்டங்களை எல்லாம் இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. இது அவர்களுடைய அழைப்பு பணிக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல ஷரியத்துடைய சட்டங்களை கொண்டு அவர்களை சோதித்தார். அழைப்பு பணியிலே ஒரு சோதனை அவர்களுக்கு, அடுத்த சோதனை கஷ்டமான அவர்களுடைய அந்த வயதிலே அது கஷ்டமானது. 70 தாண்டிவிட்ட ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் ஹத்ரா செய்து கொள்ளுங்கள் என்றால் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சில சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தார். எதற்காக? அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த அல்லாஹுவின் மீதுள்ள அன்பை சோதிப்பதற்காக, டெஸ்ட் செய்வதற்காக. அல்லாஹுவின் மீதுள்ள அந்த அன்பை, அல்லாஹுவின் கட்டளையின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த தடுமாற்றமில்லாத பின்பற்றக்கூடிய தன்மை. இப்ப நாமும் பின்பற்றுகிறோம், எப்படி தடுமாறி தடுமாறி பின்பற்றுவோம். முதல்ல செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமா வேணாமான்னு 10 நம்ம நஃப்ஸுட்டு ஆலோசனை கேட்டுவோம், அல்லது மனைவிட்டு ஆலோசனை கேட்டுவோம். இப்படி பல பேர்த்த ஆலோசனை கேட்டுட்டு கடைசியில செய்யலான்னு முடிவு வந்தாலும் இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுவோம். நம்முடைய பலவீனம், நஃப்ஸுக்கு கொஞ்சம் சுமையாக இருக்கும்போது விட்டு விடுவோம். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் சோதிக்கப்பட்ட அந்த தன்மை இருக்கிறதே அப்படி என்ன, இப்ராஹிமே அவர்களுடைய இறைவன் சோதித்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள். பிகலிமாத்தின், ஒரு விஷயங்களால் அல்ல பல விஷயங்களால் அல்லாஹ் இப்ராஹிமை சோதித்தார். பல விஷயங்களால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிமை சோதித்தார். அத்தனை சோதனைகளையும் அவர் நிறைவாக செய்து முடித்தார். அவற்றில் ஒன்று கூட, அவற்றில் எந்த ஒன்றிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நடக்கவில்லை. நூற்றுக்கு நூறு எல்லாவற்றிலும் அத்தம்ம என்றால் இத்துமாம், முற்றிலுமாக முழுமையாக ஒரு காரியத்தை நிறைவு செய்வதற்கு சொல்லப்படும். தமாம் சொல்லுவாங்க, குரான் தமாம் கூட நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. தமாம் குரானை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவை அனைத்தையும் அவர் நிறைவு செய்தார். கால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது அந்த இப்ராஹிம் அல்லாஹுடைய அந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி கொண்டார்களோ, அவற்றை நிறைவு செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு ஏற்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோதனையிலே நடந்து கொண்டார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா, இப்ராஹிம் உங்களை நாம் மக்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்கப் போகிறோம். நம்ம ஊர் இமாம் நினைச்சிடாது, இமாம் சொன்னா ஏற்கனவே நேற்று கூட நம்ம பேசணும். இது இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா, அல்லாஹுவால் நியமிக்கப்படக்கூடிய இமாம், நபிமார்களுக்கு இமாம், அந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கு இமாம். இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா. இப்ப முதலில் சோதனை, அந்த சோதனையில் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைந்தால் அதற்கு பிறகு அல்லாஹ்வின் வெகுமதி. அப்ப சோதிக்கப்படாமல் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தரஜாத்துகளை அடைய முடியாது. யார் அல்லாஹ்விடத்திலே தரஜாத்துகளை அடைய நினைக்கிறார்களோ அல்லாஹ்வால் சோதிக்கப்படுகிறார்கள். அஷ்ஷதுல் நாஸி பலாஅன் அல் அம்பியா சும்மல் அம்சல் பல் அம்சல் பல் அம்சல். கடுமையாக மக்களிலே கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள், அவர்களை போன்றவர்கள், அவர்களை போன்றவர்கள். அப்ப இன்று அதிகமான மக்கள் அல்லாவிடத்திலே வெகுமதி எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் தாங்கள் சோதிக்கப்படாமலேயே. சோதனை பல வடிவங்களிலே வரும். ஷரியாவை மார்க்கத்தை தீனை பின்பற்றும் பொழுது, அல்லாஹுவின் கட்டளையை பின்பற்றும் பொழுது உடலிலே சோதனை வரும், பொருளிலே சோதனை வரும், குடும்பத்திலே சோதனை வரும், உற்றார் உறவினர் மூலமாக சோதனை வரும். இப்படி எல்லா சோதனைகளிலும் அவன் வெற்றி காணும்போது, வெற்றி காணுவது என்றால் என்ன, கத்தி எடுத்து எல்லாரையும் சீவிடுறார். அதான் வெற்றி காணுவது என்றால் ஒவ்வொரு சோதனையிலும் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள சொன்னானோ அதன்படி நடந்து கொண்டு பொறுமையாக இருக்கும். இப்ப நம்ம பொதுவாக மக்களுடைய அந்த நிலைமை என்னவென்றால், தோசை சுடுற மாதிரி அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்ப்பாங்க. எப்படி மாவு தூக்கி கல்லுல போட்டவுடனே சுவீங்க காஞ்சிட்டு அடுத்து பெருக்கோடனே தோசை எடுத்து சாப்பிடுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கஷ்டம்னா நாளைக்கு உடனே ரஹ்மத் வானத்திலிருந்து புரிஞ்சிடும். எப்படி அவசரப்படுவது, உடனடியாக தீர்வு, உடனடியாக ரிசல்ட் வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா தாங்கள் தப்பு செஞ்சுட்டோமோ, அல்லது நம்ம செஞ்சது சரியில்லையோ, அல்லது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கெல்லாம் வராதோ என்று அல்லாஹ்வின் மீது தப்பான எண்ணம். அல்லாஹு தஆலா நிறைய இடங்கள்ல சஹாபாக்களுக்கு இந்த தர்பியத்து கொடுத்தார், அவசரப்படாதீங்க. எப்படி அவசரப்படாதீர்கள், உஹது போருக்கு முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க சஹாபாக்கள். 70 தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படி ஒரு பெரிய சோதனை காலமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் சொல்றேன், இதுல ஒரு ஞானம் இருக்கு, இதுல ஒரு ஹிக்மத் இருக்கிறது. அல்லாஹ் நாவியவர்கள் மீது அல்லாஹு தஆலா தௌபா செய்து பிழை பொறுப்பு செய்து அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அபு சுஃபியான் இஸ்லாமை ஏற்றாரா இல்லையா, காலித் இஸ்லாமை ஏற்றாரா இல்லையா, அம்ர் இப்னு ஆஸ் இஸ்லாமை ஏற்றாரா இல்லையா, குறைஷி பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கடைசியிலே இஸ்லாமை ஏற்று வந்தார்களா இல்லையா, அப்ப அல்லாஹ்வுடைய ஹிக்மத் என்பது நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய அனுபவத்துக்கும் அப்பாற்பட்ட பிரம்மாண்டமான ஒன்று. அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத்தை ஞானத்தை நமது குறுகிய அறிவை கொண்டு நாம் வரையறுத்து இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிடக் கூடாது, முடிவு செய்துவிட முடியாது. புரியுதுங்களா? அப்ப சோதனை, அந்த சோதனையில் அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப பொறுமையாக இருப்பது, சோதனை சோதனையில் அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப பொறுமையாக இருப்பது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சாலே போதும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப சோதனையில் பொறுமையாக இருப்பது. அப்படி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால இன்னி ஜாஇலுகல் லின்நாஸி இமாமா, அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்ப இந்த துன்யாவிலும் அவருடைய கிரேடை அல்லாஹ் உயர்த்துவார். அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்ப, அவர் எந்த வகையில் சோதிக்கப்பட்டாரோ அந்த சோதனைக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தரஜாத்தை உயர்த்துவார். இப்ப சோதனைகளிலேயே பெரிய சோதனை என்ன? இப்ப எத்தனையோ மக்கள் துன்யாவுடைய விஷயத்தில் சோதிக்கப்படுகிறார்கள். ஒரு மாணவன் துன்யாவின் விஷயத்திலே சோதிக்கப்படுகிறான். எப்படி? கடுமையான பாடங்கள், கடுமையான பரீட்சை. இப்படி இந்த கடுமையான பாடங்களை, கடுமையான பரீட்சைகளை அவன் சந்தித்து அவற்றிலே வெற்றி காணும் பொழுது அவன் துன்யாவுடைய தகுதிகளை அடைய பெறுகிறான். சரியா இல்லையா? ஒரு வியாபாரி, கடுமையான போட்டி, கடுமையான வேலை, கடுமையான அலைச்சல், இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு அவன் ஸ்திரமாக உறுதியாக இருந்து சந்தித்து வியாபாரத்திலே அவன் விடாமுயற்சியாக நேர்மையாக தொடர்ந்து செய்யும் பொழுது அவன் ஒரு பெரிய வியாபாரியாக முன்னுக்கு வருகிறான், அடையாளம் காணப்படுகிறான். ஒரு செல்வந்தன் அல்லது ஒரு பதவிக்காக போட்டி போடக்கூடிய, ஒரு பதவியை நாடக்கூடிய ஒரு மனிதர் பல தியாகங்களை செய்கிறார், அடிபடுகிறார், பலமுறை தோற்கிறார், இருந்தும் 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 பொறுமையாக இருந்து 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 ஒரு சமுதாயத்தை உருவாக்கி பிறகு அந்த சமுதாயத்திற்கு தலைவராக ஆகிறார். இது இந்த உலகத்திலே பெரும்பாலும் நாம் பார்க்கக்கூடிய சோதனையும் அந்த சோதனைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுகளும். சரியா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு சோதனை இருக்கிறது, இன்னொரு வகையான சோதனை இருக்கிறது. அது என்ன? அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக சோதிக்கப்படும். முந்தைய சோதனை நமது விருப்பத்திற்காக. நான் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர், ஒரு பட்டதாரியாக ஆக வேண்டும் என்பதற்காக சோதிக்கப்பட்டீர்கள். சிறந்த வியாபாரியாக ஆக வேண்டும் என்பதற்காக சோதிக்கப்பட்டீர்கள். சிறந்த தொழிலதிபராக ஆக வேண்டும் என்பதற்காக சோதிக்கப்பட்டீர்கள். சிறந்த சமுதாய தலைவராக ஆக வேண்டும் என்பதற்காக சோதிக்கப்பட்டீர்கள். இப்படிப்பட்ட இந்த சோதனைகள் எல்லாம் நீங்கள் விரும்புவதை அடைவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட சோதனைகள். இன்னொரு சோதனை இருக்கிறது, அந்த சோதனை அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்காக. யாருடைய விருப்பத்துக்காக? ரப்புடைய விருப்பத்துக்காக. ரப்பு என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், ரப்பு என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், ரப்பு என்னை நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும், ரப்பு என்னை அவரிடத்திலே அங்கீகரிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை தேடி, அல்லாஹ்விடத்திலே மறுமையின் வீட்டை தேடி, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய நெருக்கத்தை தேடி அடியான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சோதனை. நபிமார்கள் இந்த சோதனையை தேர்ந்தெடுத்தார்கள். நபிமார்கள் இந்த சோதனையை தேர்ந்தெடுத்தார்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த ரெண்டு சோதனைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இந்த முதல் வகை சோதனை இருக்கிறது, இந்த சோதனையிலே வென்றவர்களும் மக்களால் அடையாளம் காட்டப்படக்கூடிய அளவுக்கு, மக்களால் சுட்டி காட்டி பேசப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கும் புகழ் கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு துஆ கிடைக்குமா? அல்லாஹ்வின் அடியார்களுடைய பிரார்த்தனை கிடைக்குமா என்றால் கிடைக்காது. புரியுதா? அல்லாஹ்வின் அடியார்கள் அந்த மக்கள், அந்த மக்களை பற்றி பேசும்போது அவருக்காக பிரார்த்தனை செய்வார்களா என்றால் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். அவரை ஜஸ்ட் நினைவு கூர்வார்கள், அத்தோடு விட்டு விடுவார்கள். ஆனால் அல்லாஹ்விற்காக சோதிக்கப்பட்டு, அல்லாஹ்வின் அன்புக்காக சோதிக்கப்பட்டு அதிலே வெற்றி கண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் உண்மையில் உலக மக்களின் உள்ளங்களிலே தங்கக்கூடியவர்கள், உலக மக்கள் எல்லாம் அவருக்காக துவா செய்யும்படி அல்லாஹ் ஆக்கி விடுவார். இப்ப பாருங்க, ஒரு நபியினுடைய பேரை சொல்லுங்க, எந்த ஒரு நபியா இருக்கு, அந்த நபியுடைய பெயரோடு சேர்த்து நாம் என்ன சொல்கிறோம், அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் அந்த நபியின் மீது சாந்தியும் சமாதானமும் ஈடேற்றத்தையும் அருளையும் இறக்குவானாக சொல்கிறோமா இல்லையா? நினைத்து பாருங்கள், இந்த துன்யாவிலே அவர்களுக்கு கிடைத்த வெற்றியின் ஒரு சின்ன அடையாளம் இது. உலக மக்கள் எல்லாம் அவரை நினைவு கூறும் பொழுது கண்ணியமாக அன்போடு அவர்களுடைய அவர்கள் மீது பாசம் வைத்ததோடு அவர்களுக்காக நல்ல பிரார்த்தனையோடு நினைவு கூறுவார். இது நபிமார்களுக்கும் அந்த நபிமார்களின் வழியிலே சென்றவர்களுக்கும் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. நபிமார்களுக்கும் நபிமார்களின் வழியிலே செல்லக்கூடிய மக்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து யாரு, சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் யாருடைய பெயரை நாம் சொன்னாலும் ரழியல்லாஹு அன்ஹு, அது ஒரு பெண் சஹாபியா இருக்கட்டும், ஒரு குழந்தையா இருக்கட்டும், ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ஒரு குழந்தையாக இருந்தவராக இருக்கட்டும், அவரின் பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அன்னாரை பொருந்தி கொள்வானாக என்ற துவாவோடு சொல்கிறோமா இல்லையா? சரியா? சரி, அடுத்து சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் வந்தார்கள், முஸ்லிம்களுடைய இமாமாக அமீர்களாக இருந்த பெரிய பெரிய கலீஃபாக்கள் வந்தார்கள், அவர்களது பெயரை கூறும் பொழுது யாராவது துவா செய்கிறோமா? ஒரு மன்னர், ஒரு மன்னர் இருந்தார், ஒரு மன்னர் இருந்தார் என்று சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே அந்த மன்னருடைய காலத்திலே வாழ்ந்த ஃபக்கீர்களிலேயே ஒரு பெரிய ஃபக்கீராக இருந்த, ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சோதிக்கப்பட்ட ஒரு மனிதர், அவரை சொல்லும்போது எப்படி சொல்கிறோம், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் அப்பாசியாக்களுடைய பெரும் பெரும் மன்னர்கள் இருந்தார்கள், பெரிய பெரிய மன்னர்கள் இருந்தார்கள், ரோமர்களை வீழ்த்திய பெரும் பெரும் மன்னர்கள் இருந்தார்கள். அவங்களை சொல்லும் பொழுது மகதி இருந்தார், ஹானூன் இருந்தாரு, அபு ஜாஃபர் இருந்தார், இப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஆனா அங்கே மாலிக் என்பவர் யார், பதவி இல்லை அவருக்கு, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை. ஏன், சில நேரங்களிலே தங்களின் ஆட்சியாளர்களால் அடியும் வாங்கியிருக்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது ஆட்சியாளர்கள் அடி வாங்கியிருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் நீதிபதியின் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னதற்காக அடிக்கப்படுகிறார், கடைசியில் அந்த அடியிலேயே மூத்தா போறான், பதவி வேண்டாம் என்று சொன்னதற்காக. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அப்படித்தான். அப்ப அந்த மன்னர்களை எல்லாம் நாம் பேசும் பொழுது ரொம்ப பிரஸ்தாபித்து ஒரு அன்போடு பேசப்படுகிறதா? அப்ப அவர்களுக்கு ஆட்சி இருந்தது, செல்வம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, நினைவு கூறப்படலாம், ஆனால் அவர்களின் மீது அன்பு வைக்கப்படுகிறதா என்றால் இல்லை, அவர்களுக்காக கையேந்தி பிரார்த்திக்கப்படுகிறதா என்று இல்லை. ஆனா ஒரு மணி நேரத்தில் மாலிக் மாலிக்குன்னு 100 தடவை சொன்னா கூட மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று உலகம் அழியும் காலம் வரை மக்கள் எளிமை படிக்கும் போதெல்லாம் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்துக்காக சோதிக்கப்பட்டார்கள், அதில் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டார்கள். அதற்காக அல்லாஹ் துன்யாவிலேயே அவர்களுக்கு கொடுத்த முதல் வெகுமதி என்ன, உலக மக்கள் எல்லாம் அவர்களுக்கு துவா செய்யப்படி. புரியலையா? இமாம் புகாரி எடுத்து பெரிய மன்னரா, பெரிய ஆட்சியாளரா, அவர் எதற்காக சோதிக்கப்பட்டார், ரசூலுல்லாவுடைய ஹதீஸுக்காக சோதிக்கப்பட்டார், நபியினுடைய ஹதீஸுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் பிறந்தது எங்கேயோ வாழ்ந்தது எங்கேயோ நமக்கு இமாம் புகாரிக்கு ஏதாவது சொந்தமா இருக்குது, நம்முடைய வம்சாவளியா? ஆனால் இமாம் புகாரின்னு பேரு கேட்டவுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வை ரசூலை அறியும் போதெல்லாம் இமாம் புகாரியை சேர்த்து அறியும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை ஆக்கிவிட்டார். இப்ப இது எங்கிருந்து வருகிறது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக சோதிக்கப்பட்டதால் அல்லாஹ் அவர்களுடைய புகழை நிலைநிறுத்தினான். என்ன புகழ், என்ன புகழ்? அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய துவா. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜ். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தீனுடைய கல்வியுடைய மகத்துவமே தெரிய மாட்டேங்குது. இடையில சில விஷயங்களை சொல்லி சொல்லி போறேன், கோர்வம் இல்லை, நான் கோர்வப்படுத்திப்பேன். சமீபத்திலே இமாம் இப்னு பாஸ் என்று ஒரு பெரிய மார்க் அறிஞர் வஃபாத்தானார். இப்னு பாஸ் சொல்லும் போதே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்களது கபரை பிரகாசமாக்குவானா. அதே நேரத்தில்தான் எத்தனையோ மன்னர் இருந்தார், ஹாலித் இருந்தாரு, பகத் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி பைசல் இருந்தார், மன்னர் ஹாலித் இருந்தார், பைசல் இருந்தார், அப்துல்லா இருந்தார், அப்துல்லா அசீஸ் இருந்தார், அவ்வளவுதான். இப்னு பாஸ் என்று வருவது இப்னு ஹுசைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, விரும்பினாலும் விரும்பாட்டியும் வந்துரும் பேரோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி ஆக்கி விடுகிறார். ஏன்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக சோதிக்கப்பட்டார்கள், ரப்புடைய தீனுக்காக சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த துன்யாவிலேயே கொடுக்கின்ற வெகுமதி. இப்ப என்னன்னு சொன்னா உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இன்றைக்கு உலகத்துல எத்தனை கோடி முஸ்லிம்கள் இருப்பாங்க? இந்த அத்தனை கோடி முஸ்லிம்கள நபிமார்களுடைய பெயர்கள் எத்தனை முறை அவர்கள் தங்களது வாழ்நாளிலே சொல்வார்கள்? உதாரணத்துக்கு இப்ராஹிம். இன்றைக்கு எத்தனை இடங்களிலே இந்த இப்ராஹிம் நபியை பற்றி பேசப்படுகிறதோ சொல்லுங்க. உலகத்தில் கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை எத்தனை ஆயிரம் மஸ்ஜிதுகளிலே இமாம்கள் இப்ராஹிம் நபியை பற்றி குத்துபாஸ் கொடுக்கிறார்களோ, தரிசு கொடுக்கிறார்களோ, அந்த இடங்களில் அந்த குத்துபாவை கேட்கக்கூடிய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இப்ராஹிம் என்று சொல்லும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி ஸலாத்து வஸலாம். ஒரு நாளைக்கு இத்தனை துவா போய் சேருதுன்னா யோசித்து பாருங்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததிலிருந்து இன்று வரை, அடுத்து இன்றிலிருந்து கியாமத்து வரை எத்தனை துவாக்கள் அவர்களுக்கு சென்று சேர்ந்து கொண்டே இருக்கும் நினைத்து பாருங்கள். அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய அவர்களுடைய அந்த நபிமார்கள், இந்த இல்மை சுமந்தவர்கள், இந்த உலகத்தில் தீனுக்காக வேண்டி பணிவிடை செய்த எந்த ஒரு ஆலிமும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு நினைவு கூறப்படாமல் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தீனுக்கு பணிவிடை செய்த எந்த ஒரு ஆலிமாக இருக்கட்டும், சின்னவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு அவர் நினைவு கூறப்படுகிறார். அப்ப இப்படி உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களும் நினைவு கூறப்படும்படி ஆக்கி இருந்தால், அதுவும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதியை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக தியாகங்களை சந்தித்தவர்கள் இதற்காக வேண்டி, இதான் இங்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தியாகங்களை சந்தித்து அதில் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டவர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி துன்யாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களது பெயரை என்றும் உயர்த்தி வைத்திருப்பார். மக்கள் அவர்களுக்காக வேண்டி நல்ல துஆக்கள் செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கால இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா, இப்ராஹிமே நாம் உங்களை இமாமாக ஆக்குவோம். அப்ப இந்த துன்யாவில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த வெகுமதி, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய அத்தனை அந்த தியாக, அத்தனை அந்த சோதனைகளையும் வென்றார்கள். இப்ப பாருங்க, இதே வசனத்தை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஜ்ம் 37வது வசனத்தில் சொல்கிறான், வ இப்ராஹிம் அல்லதி வஃபா, வ இப்ராஹிம் அல்லதி வஃபா. அந்த இப்ராஹிமையும் நீங்கள் நினைவு கூறுங்கள், அவர் எப்படிப்பட்டவர்? வஃபா, அல்லாஹ்வுடைய அத்தனை கட்டளைகளையும் அவர் நிறைவாக செய்து முடித்தார். ரப் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிக்கு கொடுக்கக்கூடிய அந்த உறுதி, இப்ராஹிம் அல்லதி வஃபா, இப்ராஹிம் அத்தனை கட்டளைகளை முழுமையாக செய்து முடித்தார். இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த கட்டளைகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கூறுகிறார், அப்படிப்பட்ட சோதனைகள் என்று எதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று பார்க்கும் பொழுது மார்க்க அறிஞர்கள் நிறைய பல விஷயங்களை நமக்கு இந்த இடத்துல விவரிக்கிறார்கள். அதிலே ஒன்று என்னவென்றால், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30 விஷயங்களை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தார். எத்தனை விஷயங்களை கொண்டு? 30 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அந்த 30 விஷயங்களிலும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப நடந்து கொண்டார்கள். அதில் முதல் 10 விஷயங்கள் என்னவென்றால், சூரத்து தௌபாவுடைய 112 வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் என்ன சொல்கிறான், கவனமாக கேளுங்க. இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்ட விஷயங்கள் எத்தனை? 30 என்று யார் கூறுவது? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. நாம் பேசுறவரு மட்டும் சொல்றது இல்லை, கேட்கிறவரும் என்ன சொல்லணும், ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய உயர்வை பற்றி சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய உயர்வு பேசப்படக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப அல்லாஹு அக்பர். நபிமார்களை பற்றி பேசப்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமார்களுக்கும் சொல்லணும். சில பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும், மற்ற நபிமார்களுக்கு கிடையாது சொல்லி, எல்லா நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலாம். சரி, அப்ப நல்லவர்களை பற்றி பேசும்பொழுது சஹாபாக்களாக இருந்தால் ரழியல்லாஹு அன்ஹும், மற்றவர்களாக இருந்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது ரஹிமஹுல்லாஹ். சரி, அப்ப அந்த 30 விஷயங்களிலே 10 விஷயங்கள் சூரா தௌபா. எத்தனாவது அத்தியாயம்? 9 அத்தியாயம். வசனம் எத்தனை? 112. மாஷா அல்லாஹ். அத்தாயிபூன் அல்ஆபிதூன் அல்ஹாமிதூன் அஸ்ஸாயிஹூன் அர்ராகிஊன் அஸ்ஸாஜிதூன் அல்ஆமிரூன பில் மஅரூஃப் வன்நாஹூன அனில் முன்கர் வல்ஹாஃபிழூன லிஹுதூதில்லாஹ் வபஷ்ஷிரில் முஃமினீன். 10 விஷயங்கள். இந்த 10 சிபத்துகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நிரப்பமாக இருந்தது. அது என்ன 10 விஷயங்கள்? அத்தாயிபு, தான் செய்த தவறுக்காக வருந்தி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள். இப்போ மற்ற மக்கள் மழை மாதிரி தப்பு செஞ்சுட்டு கூட அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் இருக்கிறார்கள். தனது புத்தகத்தை எல்லாம் பாவங்களால் நிரப்பியதற்கு பிறகு கூட மனம் திருந்தாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பல பேர். நாம் ஒரு தடவை தௌபா கேட்டோமே, அங்கிட்டு போயிட்டு வந்தோமே, இங்கிருந்து நம்ம இடத்துக்கு போய் தௌபா கேட்கறது என்ற ஒரு பெருமை, இப்படி ஒரு எண்ணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கிடையாது, அவங்க வாழ்க்கையில பெரும்பாவமே செய்யல, சிறுபாவமும் செய்யல, ஆனால் தான் செய்ததை, தான் சொன்ன அந்த சில வார்த்தைகளை பேச்சுகளை அல்லாவுக்கு பிடிக்காத பெரிய ஒரு செயலாக கருதி பயந்து கொண்டார்கள். அதுவும் யாருக்காக செய்தார்கள்? தனக்காக செய்தார்கள். இந்த மனிதன் தனக்காக, தனது நஃப்ஸுக்காக இத்தனை பொய் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்காக செய்யவில்லை, என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்காக சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள். மக்கள் வந்து கேட்டபோது அந்த சிலை இடத்திலே செல்லுங்கள், செஞ்சாங்க, யாரோ செஞ்சாங்க, ஜன பெருசு இருக்குல்ல, போய் கத்துக்குங்க அப்படின்னாங்க. இதை நினைத்து வருந்தினார்கள். தனது மனைவியை ஒரு அநியாயக்காரன் தவறாக அந்த மனைவியோடு நடந்து கொள்ள நினைக்கும் போது அந்த மனைவியிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள், எனது சகோதரி என்று சொல்லிவிடு. ஏனென்றால் இன்று இந்த துன்யாவிலே தீனிலே நம் இதுவரை தவிர வேறு யாரும் முஸ்லீம் இல்லை, எனவே நீ மார்க்கத்தில் எனக்கு சகோதரி தான், சகோதரி என்று சொல்லிவிடு. என் மனைவின்னு சொன்னால் அவன் அநியாயம் செய்து விடுவான். அதை நினைத்து வருந்தினார்கள். மக்கள் எல்லாம் திருவிழாக்கு சென்ற பொழுது இவரையும் இவர்களையும் அழைக்கும் பொழுது நட்சத்திரங்களை அப்படி ஒரு பார்வை பார்த்தார். மக்களுக்கு அப்படியே இவர் ஏதோ நட்சத்திரத்தை நம்புறவர் மாதிரி அப்படி ஒரு பார்வையை காட்டிவிட்டு, இன்று நான் நோயாளியாக இருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், எனக்கு உடம்பு சரியில்லை. இவர் எதை சொல்கிறார்? உள்ளத்தில் உள்ள மனவேதனையை குறித்து சொல்கிறார். மக்கள் எதை புரிந்து கொண்டார்கள்? உடல்நிலையை புரிந்து கொண்டார்கள். பப்பாலை இதை நினைத்து வருகிறார்கள். சிறுக்கிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இந்த மக்களுக்கு தௌஹீதுடைய பாடத்தை புகட்டுவதற்காக ஒரு தௌரியா. வெளியிலே பார்க்கும் பொழுது அந்த மக்கள் எதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற பதிலாக இருக்கும், ஆனால் உள்ளத்திலே நோக்கம் வேறு ஒன்றாக இருக்கும். இப்ப நம்ம கூட சொல்லுவோம், ஒருத்தர் வருவார், சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், சாப்பிட்டேன் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்வாரு? சாப்பிட்டேன். ஒரு மணியாவது எப்படி சாப்பிட்டாரு? என்ன மத்தியான சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்ல காலைல சாப்பாடு சாப்பிட்டேன்? எப்படி சாப்பிட்டீங்களான்னு கேட்கும் பொழுது சாப்பிட்டேன். நமக்கு என்ன தெரியுது மத்தியான சாப்பிடு? அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து என்னங்க ஒரு மணி தான் அடிச்சு சாப்பிட்டீங்க என்னங்க சாப்பிட்டீங்க? இல்ல இல்ல காலைல சாப்பிட்டு தப்பிக்கிறதுக்காக சொல்லு. வெளியில பார்க்கும் பொழுது பதில் நமக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள போய் நோண்டி பார்த்தாதான் நம்ம நோக்கம் வேற ஒன்னா இருக்கும், அவர் நோக்கம் வேற ஒன்னாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். இதை நினைத்து வருது யாரு எங்க வருந்துறாங்க? துன்யாலையும் வருந்துறாங்க வருந்துறாங்க, கடைசியில மறுமையில போய் நிற்கும் போது கூட மக்கள் எல்லாம் ஓடி வரும்பொழுது இப்ராஹிம் நபியே அல்லாவுடைய ஹலீலே அல்லா இமாமாக தேர்ந்தெடுத்தவரே தயவு செய்து என்று வராதிங்க, தயவு செய்து எதுகிட்ட வராதிங்க என்று சச்சதக்காரா தான் பேசி அந்த மூன்று பேச்சுகளை நினைத்து தலை புரிந்து நிற்பார்கள் வந்து பார்த்துதான் அத்தாரி. அந்த அளவு அல்லாஹ்விடத்திலே தொம்பாவை வேண்டியவர், அல்லாவின் பக்கம் திரும்பியவர் அத்தாரி. அடுத்து அல் ஆபிது, அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்தவர், இபாதத், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர் அல் ஹாமிது, எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை புகழக்கூடியவர். மக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து நெருப்பு குண்டத்திலே போட போகிறார்கள். இப்ராஹிம் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்று கேட்கும் பொழுது ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமான எப்படிப்பட்ட முயற்சி பாருங்கள். நன்மையை ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் சட்ட வரம்புகளை பேணக்கூடியவர்கள், நற்செய்தி சொல்லுங்கள், ஈமானிலே உறுதி மிக்கவர். இந்த பத்து விஷயங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் பரிபூர்ணமாக நடந்து கொண்டார்கள். அடுத்த பத்து விஷயங்கள் சூரா அல் அஹ்சாப் 33வது வசனத்தினுடைய 33வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனங்கள். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் காலிதீன வல் காலிதாத் வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத் வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முதஸத்திகீன வல் முதஸத்திகாத் வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத் வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத் வல் தாகிரீன அல்லாஹ கதீரன் வல் தாகிரீன. மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய பத்து குவாலிட்டிகளை அல்லாஹ் சொல்கிறான். இந்த பத்து விஷயங்களை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். இந்த பத்திலும் அவர்கள் நிறைவாக இருந்தார்கள். ஒன்று என்ன? அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக கட்டுப்படக்கூடிய தன்மை, முற்றிலுமாக பணிந்து விடுவது. இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் ஃபகால் அஸ்லிம். அல்லாஹ் சொன்னா இப்ராஹிம் கட்டுப்பட்டுங்க, யா அல்லாஹ் அடுத்த யோசனையே கிடையாது. இப்ராஹிமே கட்டுப்படு, அல்லாஹ்வே நான் கட்டுப்பட்டேன். அஸ்லம் துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்லம் துலிரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனுக்கு நான் பணிந்து விட்டேன். மறு பேச்சு இல்லாத கட்டுப்படு. அருணா அறுத்துருவாங்க, கொண்டு போய் விடுனா விட்டுருவாங்க, இதை செய்யுங்கனா செஞ்சிருவாங்க, எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்காது. வல் முஃமினீன வல் முஃமினாத், ஈமான், இப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் இப்படிப்பட்ட பெரிய ஆதாரங்களை நாம் இப்ராஹிமுக்கு கொடுத்தோம், அதன் மூலமாக அவருடைய தரஜாக்களை நாம் உயர்த்தினோம். ஈமான்ல யக்கீன்ல எந்த அளவு தனது யக்கீனை வலுப்படுத்திக் கொண்டார்கள் என்றால் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி, வானங்களை பற்றி, ஒவ்வொன்றையும் சிந்தித்து 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 அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். ஈமான் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நேரத்தில் கடைசியில கடல் பக்கமாக போகும்பொழுது பார்த்தா இந்த பக்கம் மக்கள் மூத்தாய் கிடக்கிறாங்க, இந்த பக்கம் மீன் மூத்தாய் கிடக்குது, அந்த பக்கம் அது மூத்தாய் கிடக்குது, பறவை மூத்தாய் கிடக்குது. அப்ப அடுத்து அவர்கள் விரும்புகிறார்கள், இப்ராஹிம் தனது நபியிடத்திலே கேட்டதை நினைத்து பாருங்கள். என்ன கேட்கிறார்கள்? யா அல்லாஹ், இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய்? அல்லாஹ் அவளும் இப்ராஹிமே
ஈமான் இல்லையா, நம்பவில்லையா நீங்கள்?
அல்லாஹ் அக்பர். காலபலா வலாக்கில்லையா தொழில் கல்வி. அல்லா நம்பவில்லையா, என் உள்ளம் நிம்மதி பெற வேண்டும். எப்படி என்னுடைய உள்ளம் எத்துமே நான் கண்கூடாக பார்த்து எனக்கு அந்த யக்கீன் உறுதியாக வேண்டும். அப்ப அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தான். அப்ப ஈமான் அவ்வளவு பெரிய உறுதியான ஈமான், சரியான நம்பிக்கை. கண்ணுக்கு முன்னாடி போட போறாங்க, நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கட்டளையை கொண்டு என்னை பாதுகாப்ப, நேரடியான கட்டளையை கொண்டு. சாதாரணமான யக்கீனா யோசித்து பாருங்க. அடுத்து வல் காணித்தீன், வல் காணித்தான் பணியக்கூடிய தன்மை. அல்லாவிற்கு பணிந்து எப்போதுமே தன்னை ஒரு அடியானாக நினைப்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குர்ஆனிலே சொல்லும் பொழுதுலாம் என்ன, இப்ராஹிம் கான உம்மதன் கானிதன் குனுத், அல்லாவுக்கு பிடிச்சமான சிபத்து, அப்படியே அல்லாவுக்கு பணிந்தவனாக உள்ளத்தால் பணிகிறது. எப்படி அந்த உள்ளத்திலே பணியக்கூடிய தன்மை, உள்ளத்திலே அப்திய, எந்த விதத்திலும் எந்த ஒன்றாலும் பெருமை உள்ளத்தில் இல்லாமல் முற்றிலுமாக எல்லா நேரங்களிலும் தன்னை அல்லாஹ்விற்கு பணிந்தவனாக. சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். சாதாரண சிபத்து கிடையாது, இதுக்கு ரொம்ப பெரிய முஜாஹதாவில் ரொம்ப பெரிய ஒரு போராட்டம். சில நேரத்தில் கல்வியினால பெருமை வரும், சில நேரத்தில் பதவியினால பெருமை வரும், சில நேரத்தில் பணத்தினால பெருமை வரும். எப்படியாவது வந்து ஒட்டி கொண்டு இந்த பணிவு என்ற தன்மை உள்ளத்திலிருந்து நீங்குவதற்கு ஷைத்தான் சோதித்துக் கொண்டே இருப்பான். இந்த குனூத் அல்லாவுக்கு பணியக்கூடிய சிபத். அல்லாவுக்கு வகூமூ லில்லாஹி கானிதீன், அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களே அல்லாவுக்கு முன்னால் பணிந்தவர்களாக நில்லுங்கள். அல்லாவிற்கு முன்னால் பணிந்தவர்களாக கட்டுப்பட்டவர்களாக நில்லுங்கள். இப்ப தொழுகையில நிற்கும் போதே கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன், புஜம் தாழ்த்தியவர்களாக, பார்வை தாழ்ந்தவர்களாக, கழுத்து லேசாக இறங்கியவர்களாக, அடக்கமானவர்களாக நிற்பது. அப்ப இந்த குனூத் உள்ளத்திலிருந்து ஆரம்பித்து அவனுடைய உடலுடைய உறுப்புகள் வழியாக வெளிப்படுவது. அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படும் பொழுது, அப்ப இப்படி அல்லாஹ்வுக்கு அவனுடைய உள்ளத்தால் கட்டுப்படக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இப்படி கட்டுப்படக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வுக்கு நேரடியாக அப்படி பணியக்கூடிய மனிதன் கண்டிப்பாக அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருப்பான். வல்காரிதீன், அடுத்து வஸ்ஸாதிகீன், உண்மையாக இருப்பது. உள்ளத்தாலும் நாவாலும் புறத்தாலும் தனது சொல்லில் உண்மையாக இருப்பது. அப்ப இந்த சிபத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழுமையாக இருந்தது. அப்படி உண்மையாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய குன்னத் என்ற அந்த சிபத்துக்கு, விசேஷமான நட்பு என்ற சிபத்துக்கு தகுதி உடையவராக ஆக முடியும். சிதம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களில் யாரையாவது ஒருவரை கலீலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அபூபக்கரைத்தான் கலீலாக ஆக்கியிருப்பேன். ஆனால் அல்லாஹ் என்னை கலீலாக எடுத்துக்கொண்டால் எப்படி இப்ராஹிமை கலீலாக எடுத்துக்கொண்டானோ. கலீல் என்றால் உற்ற நண்பன், உண்மையான நண்பன், உண்மையான நண்பன். அப்ப இந்த சிதத் என்ற சிபத்தும் யாருக்கும் மிக முழுமையாக கிடைக்கப்பட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடுத்து வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிரா, சோதனைகளிலே பொறுமையோடு இருப்பது. அதை பற்றித்தான் முழு வரலாறுகளும் அடுத்தடுத்து புராணிலே வர இருக்கிறது. சபர், பொறுமையிலே உறுதியாக இருந்தார்கள். புதிய வசதி படைத்த ஒரு குடும்பமாக இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அந்த ஈராக் நாட்டு மரும மக்கள் தங்களை எதிர்த்த போது அப்படியே விட்டுவிட்டு ஹிஜ்ரா சென்றார்கள். அங்கேயும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொன்னார், சரி மக்காவும் உங்க குடும்பத்தோட போய். அங்கே சென்றார்கள், எகிப்துக்கு வருகிறார்கள். இப்படி பல அனுபவங்கள், பல சோதனைகள், பயணங்கள், ஆனா உறுதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள், குஷு உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள். வல்முத்த சந்தித்தின வல்முத்த சந்திப்பார், தன்னுடைய செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய தர்மத்திலேயே ஒரு பெரிய பிரஸ்தாபித்து பேசப்படக்கூடிய தர்மம் என்ன தெரியுமா, விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் விருந்தாளிகளை கவனிப்பதில் அவ்வளவு முஹப்பத்து. வானவர்கள் வந்தார்கள், வந்தது வானவர்கள் தெரியலையே, மனிதர்கள் உருவத்திலே வந்திருக்கிறார்கள். நேரா வீட்டுக்கு புள்ளார போனாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை வெட்டினாங்க, கொண்டு வந்து அழகா பொறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீர்களா? அந்த மாதிரி விருந்தாளியை கவனிக்கக்கூடியவர்கள். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சிஃபத். நோன்பு இருப்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக நோன்பு இருப்பது. தனது கற்பை பாதுகாத்துக் கொள்வது. அதே போல வர்தாக்கிறீன் அல்லாஹ் கசீரன் தாக்கிறார், அல்லாஹுவை நினைவு கூறுவது அதிகம் அதிகம். அப்ப இந்த 10 சிபத்துகளை கொண்டும் சோதிக்கப்பட்டார்கள், இதிலும் அவர்கள் வெற்றியை அடைந்தார்கள். இன்னொரு 10 விஷயம் சூரா அல் முஃமினூன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கக்கூடிய அந்த 10 விஷயங்கள், கத் அஃப்லஹ அல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன். முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஒன்று, தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பது. எப்படிப்பட்ட தொழுகையிலே இவர்களுக்கு ஈடுபாடு இருந்தது என்றால், தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போயிட்டாங்க. யாரு? அந்த எகிப்துடைய அந்த மன்னருடைய ஆட்கள் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தொடர்பை கொண்டு நீங்கள் எதையும் சாதிக்கலாம். மனைவி அனுப்பிட்டாங்களா? மனைவி தன்னுடைய இல்லத்திலிருந்து அந்த காவலர்களால் கொண்டு போகப்பட்டார்களோ இல்லையோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? சஹீஹ் முஸ்லிமை எடுத்து படித்து பாருங்கள். நபிமார்களின் அந்த பகுதியிலே தொழுகைக்காக நின்று விட்டார். இங்க நின்று விட்டார்கள். யா அல்லாஹ், அந்த மூமினான பிள்ளை பாதுகாத்துக்கள். யா அல்லாஹ், அந்த மூமினான பிள்ளை பாதுகாத்துக்கள். எங்கே தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டார்கள்? அல்லாஹ்விடத்திலே தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்படி வருகிறது? மனைவி போறாங்களா, அந்த மன்னன் எப்போதெல்லாம் கெட்ட எண்ணத்தை கொண்டு நெருங்குகிறானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு கட்டளை இடுகிறான், பூமி அவனது காலை சுருகிக் கொள்கிறது. உடனே, நான் ஒண்ணு செய்ய மாட்டேன், நீ என்ன, நீ யாருன்னு தெரியலையே, எனக்கு நான் என்ன காப்பாற்று சொல்லு. அடுத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். சாரா ரலியல்லாஹு அன்ஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், திரும்ப அவனுடைய காலு வெளியே வந்துருது, திரும்ப கெட்ட எண்ணத்தை கொண்டு வருகிறான், திரும்ப கால் சுருகப்படும். இப்படி 3 முறை ஆனதுக்கு பிறகு காவலாளிகளை கூப்பிட்டான். டேய், எங்க இருந்தா பேயை கொண்டு வந்தீங்க, பிசாச கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி. மின் ஐன அதைத்தும் பிஹாதல் ஜின்னி, இந்த ஜின்ன எங்க இருந்து கொண்டு வந்தீர்கள், உடனே கொண்டு செல்லுங்கள். கடைசியில் அவனுக்கு அப்பதான் தெரிய வருது, இவர் ஒரு நபியுடைய மனைவி என்று. அப்ப அந்த மன்னனுடைய அந்த பயத்தை பாருங்கள். தான் செய்த தவறை உணர்ந்து அந்த சாராவது எல்லாம் அண்ணன் அவர்களை கண்ணியப்படுத்தியது மட்டுமல்ல, தனது மகளை அவர்களுக்கு பணிவிடையாளராகவும் அல்லாக்கிவிட்டான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இதான் இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்தியால எத்தனை பிரச்சனைகளுக்காக வேண்டி என்னென்னமோ நடக்குது. எங்கேயாவது யாராவது ஒரு தலைவர், முஸ்லிம்களே நீங்கள் எல்லாம் நோன்பு வைத்து அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள், அல்லா நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு, அல்லா முஸ்லிம்களுடைய உயிர் பொருளை பாதுகாப்பதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு, ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு அல்லாவிடத்திலே நாமெல்லாம் ஒட்டுமொத்தமாக இறைஞ்சுவோம். எங்கேயாவது அறிவு போறதா? எங்கேயாவது பாக்குறீங்களா இந்த மாதிரி பேசப்படுதா? அப்ப அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் இன்றைய முஸ்லிம்கள் தன்னுடைய தங்களுடைய திறமைகளை கொண்டு சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் விட்டுட்டான், நீங்க என்னடா சாதிப்ப பாக்கலாம் சொல்ற. ஒரு முக்கியமான சம்பவம் கவனமாக. இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நம்ம போட்டி போட்டு ஏதாவது செஞ்சு நம்முடைய திறமையாள நமக்கு கடைசியில் எப்படி வரணும்? நம்ம செஞ்ச பார்த்தீங்களா, அல்லாட்ட துவா கேட்டு துவா கேட்டு வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? அல்லாட்ட துவா கேட்டு கொடுத்துட்டோம். அப்ப புகழை, புகழ்ச்சியை, உயர்வை, நன்மையை அல்லாவின் பக்கம் சேர்ப்பதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லை, தங்கள் பக்கம் சேர்த்துக் கொள்வதற்கு விருப்பம். பார்த்தீங்களா, நம்ம எப்படி வெற்றியை தேடிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? உயிர் கொடுத்து நாங்க கொண்டு வந்த கூட எப்படி பேசினாங்களா இல்லையா? உயிரை கொடுத்து நாங்க கொண்டு வந்தோமா இல்லையா? உயிரை கொடுத்தாவது நாங்க உட்காரோம், இங்க உட்காரோம், நரகத்துல தான் வருவோம். அப்ப இஸ்ரவேலர்கள் ஒரு மன்னன் இருந்தான், சரியான அநியாயக்காரன். அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், அவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன். இஸ்ரவேலர்கள்லாம் அவருடைய அநியாயம் தாங்க முடியாம தங்களுடைய ஒரு பெரிய அறிஞர் இடத்துல வர்றாங்க. வந்து இந்த மாதிரி இவருடைய அநியாயத்தை நீங்க பாக்குறீங்க, ரொம்ப பெரிய தொந்தரவு செய்யறான், நீங்க ஒரு அனுமதி கொடுங்க, அல்லது நீங்க ஒரு ஏற்பாடு செய்ய, நம்ம இந்த மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுவோம், சண்டை செய்வோம், போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிஞர் சொல்றார், இல்ல இது முறையல்ல. அப்ப என்ன செய்யணும் நாங்க சொல்லுங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க, 10 நாள் உங்களின் மனைவிகளோடு சேராதீர்கள், நோன்பு வையுங்கள், வணக்க வழிபாட்டிலே கழியுங்கள், உங்கள் ரப்பன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், நீங்கள் செய்த அத்தனை பாவங்களில் இருந்தும் அல்லாவிடத்தில் தௌபா கேளுங்கள், பாவத்தின் பக்கம் நீங்கள் திரும்பாதீர்கள், 10 நாள் போய் உங்களை நீங்கள் பியூரிஃபை சுத்தப்படுத்துங்கள், துவா கேளுங்கள். 10 நாள் போறாங்க, ஒரே தொழுகை இபாதத்து வணக்கம், 10 நாள் முடியுது, 11வது நாள் காலில் உயர்ந்தாங்க. அறிஞரே என்ன சொல்கிறீர்கள், 10 நாள் முடிஞ்சிருச்சு, இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. 10 நாள்ல நாங்க எதுவுமே செய்யல, நீங்க சொன்னதை தவிர திரும்ப செல்லுங்க, திரும்ப 10 நாள், திரும்ப வருகிறார்கள், திரும்ப போங்க, திரும்ப 10 நாள், இந்த மாதிரி 40 நாள் முடியுது சொல்கிறார்கள். பொறுமையாக இருந்து அல்லாவின் உதவியை நீங்கள் எதிர்பாருங்கள். அல்லாஹ் எப்படி உங்களது அநியாயக்கார அரசர்களோடு நடந்து கொள்கிறான், உங்களின் பிரார்த்தனைகளை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. என்ன நடந்திருக்கும், அன்றைக்கு 41வது நாள் அந்த மன்னன் தனது மந்திரிகிட்ட சொல்றான், படையை ரெடி பண்ணுங்க, நான் ஊரை சுத்தி பார்க்கணும். அவனுடைய குதிரைகள்லயே ஒரு பெரிய ஜாதி வளர்த்த குதிரை, ரொம்ப பெரிய ஒரு அழகான வளர்த்த குதிரை ஒண்ணு அவனுடைய துருவத்தில் இருந்தது. அந்த குதிரையில தான் அவன் எப்போதும் போ. என்ன ஆகுது, அந்த குதிரை ஓட்டக்கூடியவன், அந்த குதிரைய வளர்க்கக்கூடியவன், அவன் போய் அந்த குதிரையை ரெடி பண்றதுக்காக வேண்டி கொண்டு வந்து தர்த்தீபு செஞ்சா, அந்த குதிரைக்கு கடிவாளம் போடுவோம், அந்த ஜம்காலத்தை போடுவோம், அதை போடுவோம்னு பார்த்தா குதிரை கொடுக்கவே மாட்டேன். பாத்திரிக்கலா குதிரைகளை யாராவது, யாரும் குதிரை பார்க்காம இருக்காங்களா, அங்க குதிரை பார்த்திருக்கியா, எங்க பார்த்தீங்க, நம்ம எல்லாம் ஆளுக்கு 10 குதிரை வளர்க்கணும்னு சொல்லிட்டு, சரியா, குறைஞ்சது இருக்கு, அப்பதான் எல்லாம் அவருடைய பாதையில ஜிஹாது செய்ய முடியும். சரி, இவங்க என்ன ஆரம்பிச்சா, இந்த காலத்துல குதிரையை வச்சு ஜிஹாது பண்றீங்க, ஜிஹாது பண்ணலாம். சரி, இப்ப என்ன ஆனிச்சு, அந்த குதிரையை போய், அந்த குதிரையை எப்போதும் பராமரிக்கிறவங்க போய் அதுக்கு கடிவாளத்தை போட போறான், கழுத்தை தூக்குது, குடிச்சு இழுக்கிறான், ரெண்டு காலையும் தூக்குது, இந்த பக்கம் அழுத்துறான், இந்த காலை தூக்குது, எதுவுமே செய்ய முடியலங்க, டைம் ஆகிட்டே இருக்கு. காலையில புறப்பட வேண்டியவர் மன்னர் இருக்கிறார், என்ன ஆச்சு, எல்லாம் வந்துட்டாங்க, நம்ம குதிரை எங்கன்னு சொல்லிட்டு சொல்ல பயப்படுறாங்க, ஏன்னா அவ்வளவு பெரிய அநியாயக்காரன். கடைசியில மந்திரி வந்து காதல குசு குசுக்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, அந்த குதிரை மூஞ்சியும் கொடுக்க மாட்டேங்குது, முதுகையும் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த மன்னர் அப்படியா நான் வரேன்னு சொல்லிட்டு வர்றாரு. வந்து பார்த்தா குதிரை கம்கமா நல்ல புள்ள அவளியா மாதிரி நிக்குது, எதுவுமே தெரியாத மாதிரி இந்த புள்ள பாடம் பிடிக்கும் அந்த மாதிரி நிக்குது. கொடு எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு, கடிவாளத்தை வாங்குறாரு, கொண்டு போறாரு, குதிரை தானா கொண்டாந்து மூஞ்சி நிக்குது, முதுகுல போய் ஜீனத்தை போட போறாரு, சீட்டை போட போறாரு, அப்படி அமைதியா இருக்கு, எல்லாம் கூட்டியாச்சு. என்ன சொன்னீங்க நீங்க, இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, நீங்க ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி கீட்டி ஏறி குதிரை மேல உட்காந்துட்டு இந்த கோட்டையிலிருந்து வெளியே வந்தாரோ இல்லையோ, குதிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த குதிரை, கீழே தள்ளி மிதி மிதி மிதிச்சு அங்கேயே அவர் ஹயாத்து போச்சு. இந்த செய்தி ஊரெல்லாம் பரவ, அந்த ஆலிமிடத்தில் அந்த செய்தி கொண்டு போகப்படுகிறது. அப்போது அந்த ஆலிம் சொல்கிறார், இதா சலுகக்குழுவுக்கும், உங்களது உள்ளங்கள் எல்லாம் சுத்தமாகிவிட்டால் அநியாயக்காரர்களோடு அல்லாஹ் இப்படித்தான் நடந்து கொள்வார். உங்களது உள்ளங்கள் சுத்தமாகிவிட்டால் அநியாயக்காரர்களோடு அல்லாஹ் இப்படித்தான் நடந்து கொள்வார். அப்ப மக்கள் தங்களது அமல்களை திருத்திக் கொள்ள முயற்சி செய்வது கிடையாது, ஆனா அநியாயக்காரன் ஒழிக்க நினைக்கிறார்கள். தங்களது முயற்சியால் ரத்தம் சிந்துவதை தவிர, குழப்பங்கள் உண்டாக்கப்படுவதை தவிர வேறு ஒன்றுமே நடக்காது. இன்றைக்கு அதுக்கு நிறைய நூற்றுக்கணக்கான உதாரணம் முஸ்லிம் நாடுகளிலேயே சொல்லலாம். சிரியாவிலிருந்து ஆரம்பிச்சு எகிப்திலிருந்து கொண்டு போய் லிபியாவுக்கு வரைக்கும் கொண்டு போய் அப்புறம் துனிசியா வரைக்கும் கொண்டு போய் இப்படி கொண்டு போய் வந்தா இதற்கு பெரிய உதாரணத்தை நாம் பார்க்கலாம். அப்ப உள்ளங்கள் சீரடையாமல், உள்ளங்களை சுத்தப்படுத்தாமல் அநியாயக்காரர்களிடத்திலிருந்து நாம் பாதுகாப்பை பெற முடியாது. நம்ம இந்த இடத்திலோட நம்ம நிற்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 30 விஷயங்களை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதுல மூன்றாவது அந்த 10 விஷயங்களை தான் நாம் அதில் முதல் விஷயங்களை பார்த்தோம். அதாவது தொழுகையிலே அவர்களுக்கு இருந்த அந்த ஈடுபாடு, அந்த பேணுதல். அடுத்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஈமானையும் இஸ்லாமையும் பரிபூர்ணமாக தருவானாக. அஸ்தகஃபிருல்லாஹ் அல் அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.